الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون صدق الله تعالى العظيم فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله تعالى العظيم على وجه أولادكم مجال الكامل ليكون الله سبحانه وتعالى وهي غيرنا وقتنا இந்த புத்தகத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாவர்களும் கோடான கோடி படைப்புகளை படைத்து அந்த படைப்புக்கு மத்தியமே மேலான கனியமான சுற்றியாக மனிதனையும் படைத்து அவருக்கு வழிகாட்டுவதற்காக காலத்துக்குண்டான அபிமார்களையும் வேதங்களையும் இந்த உலகத்திற்காக அனுப்பி வைத்த அவர்களுடைய தோழர்கள் யாரெல்லாம் தங்களுடைய கால நேரங்களை மட்டும்தான வசதி வாய்ப்புகளை உயிர்களை சொத்து செல்வங்களை எல்லாம் தியானம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நிலையாளர்கள் அனைவருக்கும் உண்டாகிறார்கள். இந்த அல்லாஹ் தாலாவுடைய மாளிகையிலே இவற்றிக்காகும்போது அல்லாஹ் தாலாவிடமிருந்து மாத்திரம் கூறிய இருந்தார்கள். இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே இங்கு கூறியிருந்த அல்லாஹ் தாலாவுடைய நிலையாக மிக பெரிய ஞானியாகவும் அறிவுள்ளவனாகவும் பார்வையுள்ளவனாகவும் இருப்பதனால் எங்களையெல்லாம் அவன் மிக கவனமாக நோட்டமிட்டு பார்த்துக் கொண்டிருப்பதனாலும் அந்த அப்துல் ஆரணி அல்லாஹ் ஆராதிக்கும் உள்ளுக்கு தனிப்பட்ட முறையிலிருந்து கூட்டாக இருக்கின்ற போதும் அஞ்சி பயந்து நடந்து கொண்டு படித்து முதலில் எனக்கும் அப்பா இருப்பதற்கு நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்தான். அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தது மாத்திரமல்ல பரிபாலித்து ரசித்துக் கொண்டிருக்கிறான், பராமரித்துக் கொண்டிருக்கிறான், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே முஸ்லீம்களாகிய நாம் இப்படிப்பட்ட ஒரு ஈமானோடு ஒரு விசுவாசத்தோடு தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். காலங்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் படைப்புகள் எல்லாம் தானாக உருவாகிய எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் மிக ஆழமாக விசுவாசித்தோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு வசதியான அவன் இந்த உலகத்தை திருடவிட்டு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான், அப்போது படைத்திருக்கிறான், காரணத்தோடு படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே மனிதனை ஒரு சுரேஷ்டமான படைப்பாகவும் படைத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களுக்கும் தலைவனாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் அவனுக்கு கட்டுப்படுத்திய நிலையிலே தான் படைத்திருக்கிறான் என்று நாங்கள் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். மனிதனே இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபாவாக தன்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய படைப்புகளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
மிகப்பெரிய குறைபாடு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் மனிதனுக்காக படைத்திருக்கிறார். மனிதனை தனக்காக அல்லாஹ்வுக்காக ஒருவர் படைத்திருக்கிறார். எனவே மனிதனுடைய பிறந்ததையை நாம் விளங்க வேண்டும். சத்தரகத்தும் மாதிரி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தையும் வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று உருவாக்கிய அல்லாஹ் சொல்கிறார். எனக்கு ஒவ்வொரு மனிதன் நினைக்க வேண்டும், நான் ஒரு சாமானியமான படைப்பல்ல, நான் ஒரு பொறுமையான படைப்பு. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் நான் எந்த ஒரு பொறுப்பும் நாம் தலைவழக்க கூடாது. இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நான் அல்லாஹ்வுக்காக வந்து படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பொருட்களை எல்லாம் எப்படி பயன்படுத்தினா என்று நாளை வந்தேன் நாம் விசாரிக்கப்படுகிறேன். மௌனையும் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று எனவே சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதும் யோசிக்க வேண்டும், நான் எங்கிருந்து வந்தேன். மூன்று முக்கியமான கேள்விகளை அவர் கேட்டு அதற்கு விடை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், எங்கே போக இருக்கிறேன். இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலை எழுதாமல் அவர் குடும்பம் நடத்தக்கூடாது, அவர் வியாபாரம் செய்யக்கூடாது, அவர் மற்றவர்களோடு பழகக்கூடாது, அவர் ஊட்டக்கூடாது, அவர் சாப்பிடக்கூடாது, எதனை செய்வதற்கு முன்னாலும் அவர் இந்த மூன்று கேள்விகளுக்கு தலையை செய்து கொள்ள வேண்டும். நான் எங்கிருந்து வந்தேன், பொருளாதார வளர்ச்சியால் தெளிவாக தந்தே அந்த கேள்விக்கு சொல்லுங்கள். இன்னும் இல்லாமல் நிச்சயமாக நாங்கள் அவ்வாறு சொந்தமானவர்கள், அவரிடத்திலேதான் நாங்கள் மீண்டு போகின்றோம் என்று நன்னடியாக சொல்லுவார்கள். அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் அல்லாவுக்கும் சொந்தமானவர்கள். எனவே நாங்கள் இந்த உலகத்திலே கொண்டாடியதற்கு பின்னால் மீண்டும் அல்லாவிடத்திலே தான் நாங்கள் திரும்பிச் செல்ல இருந்தோம் என்று சொல்லுவார். மீண்டும் அல்லாவிடத்திலே போக இருக்கிறோம் என்று சொல்ல மாட்டார்கள், திரும்பிச் செல்ல இருக்கிறோம். திரும்ப செல்ல இருக்கிறோம் என்றால் என்ன, அல்லாவிடத்திலிருந்துதான் வந்திருக்கிறோம். எனவே அல்லாவிடத்திலே தான் போக வேண்டும். எனவே போன்ற மரியாதைகளே, நாங்கள் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த மூன்று கேள்விகள், யாரிடமிருந்து வந்திருக்கிறேன், எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், நான் எங்கே போக இருக்கிறேன், அழகான பதில் இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பாத, மறுபடியும் நம்பாத ஒரு மனிதனிடத்திலே பதில் கிடையாது. ஒரு முஸ்லிமிடத்திலே அழகான பதில் இருக்கிறது, நான் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறேன், எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், அவனை திருப்திப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். எனவே நான் மௌத்தாகியதற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ்வுக்காகவே நான் போகின்றேன். இன்னா இல்லாமி ராஜ்யம், ஒரு மனிதன் மௌத்தாகிய செய்தி எங்களுக்கு கிடைக்கின்றபோது நாங்கள் சொல்வது என்ன, அவன் மட்டுமல்ல மௌத்தாகின்ற நாங்களும் மௌத்தாகின்றோம். அவனும் வந்திருப்பது அல்லாவிடமிருந்து, அவன் வந்தது எதற்காக வேண்டி என்றால் அல்லாவை திருப்திப்படுத்தி வாழ்கின்றானா என்று பார்ப்பதற்கு அவன் போயிருக்கிறான். எனவே நாங்களும் அந்த ரப்பிடத்திலே போயிருக்கிறோம் என்று நாங்கள் ஜனாதாருடைய செய்தியை கேட்கின்ற போது பதிலளிக்கிறோம். அந்த பதிலை மாத்திரம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டால் விவேகியை மட்டும் அது போகும். எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு அது மாற்றம் எங்களுக்கு போகும். அல்லாஹ்வுக்கு நன்றியாக நாங்கள் ஏன் இந்த விஷயங்களை சொல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மிகவும் தீங்கரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வைத்து வந்தேன், ஏன் வந்தேன், யாரிடத்திலிருந்து வந்தேன், யாரிடம் போய் சேவைக்கிறேன் என்ற கேள்விக்கு அவர்களுக்கு பதிலில்லை. மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு விளைய வேண்டும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மிருகத்தை எடுத்து பார்த்தால், நீங்கள் ஒரு மிருகத்தை நீங்கள் எடுத்து பார்க்க, ஒரு நாயை எடுத்து பாருங்கள், நாயினுடைய அடிப்படையான வேலைகள் என்ன என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்ப்போம், ஒரு நாய் அதற்கு என்ன வேலைகள் என்று அது சாப்பிடும், அது குடிக்கும், அது தன்னுடைய உடல் ஆற்றுகளை திருத்தி கொள்ளும், அதே நேரம் அது தூங்கும். ஆக கூறினால் தன்னுடைய இடத்தை சேர்ந்த தன்னுடைய பிரதேசத்திற்கு அப்பால் நோய் நாய் வருமாக இருந்தால் அதனோடு தன்னை தன்னுடைய உணவுக்காகவும் தன்னை பிடிக்கும். இவ்வளவுதான் ஒரு நாயுடைய வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கையையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுக்காக பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த மிருகங்களுக்கு இடையே பெரிய வித்தியாசங்கள். திருமணம் கொடுத்து பிள்ளைகளை கற்றுக் கொள்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், குடிக்கிறார்கள், உடல் இச்சைகளை தீர்ந்து கொள்கிறார்கள், சில நேரம் சண்டை பிடிக்கிறார்கள், ஹலாலா ஹராமா என்று பார்த்து உழைப்படுங்கள். இவர்களுக்கும் இந்த மிருக ஜாதகத்தின் விடையில் என்ன வித்தியாசம்? நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த அறிக்கை சொல்கிறார். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறார்கள். எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து சகோதரர்கள் இருந்திருப்பார்கள். மிருகங்களை போன்று நாம் இந்த உலகங்களை வாழ்ந்து கொண்டு போனால் நாளை பல்வேறு அல்லாவுடைய மாற்றிக் கொள்ள வேண்டும். மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மலைக்கும் மருவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது. மிருகத்தினுடைய சில பண்புகள் மனிதனிடத்தில் இருக்கிறது, மறக்க முடியாது. மிருகம் சாப்பிடுகிறது மனிதனும் சாப்பிடுகிறார், மிருகம் குடிக்கிறது மனிதனும் குடிக்கிறார், மிருகம் தன்னுடைய பாலியல் ஆசையை தீர்த்து கொள்கிறது மனிதனும் தீர்த்து கொள்கிறார், மனிதன் தன்னை பிடிக்கிறான் மிருகம் தன்னை பிடிக்கிறது. அது நல்லதா கெட்டதா என்பது நல்ல பிரச்சனை. இவ்வளவு தானா மனிதனுடைய வாழ்க்கை? சிலருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இன்னொரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சொல்கிறார், சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன சிந்திக்க மாட்டார்கள், கால்கள் இருக்கின்றன கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன பார்க்க மாட்டார்கள். உதாரணம், அவர்கள் மிருகங்களே போன்றவர்கள், அவர் இல்லை அதனை விட மோசமானவர் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார். உலகத்தின் அவர்களெல்லாம் பொதுப்போக்காக தெளிவாக சொல்லப்படும். நாம் ஒவ்வொருவரும் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்கிறோம், எனக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற மிருகங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன என்று தெரிந்து பார்க்கிறோம். பதனை நாம் எடுத்து பார்த்தால் துணைக்கிறார்கள், தெரிகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அதனை பலாதாரம் பார்க்கவில்லை. எவ்வளவு தூரத்துக்கு கை நீளமாக அமையுமோ அந்த தூரம் நீளமாக இருக்கின்ற விதத்திலெல்லாம் சொத்துக்களை சேகரித்து அவற்றையெல்லாம் தங்களுடைய கல்வி ஏற்படுத்தி அடுக்கி வைப்பார்கள். தாக்கியமான காரணங்கள் உருவாக்கும் அழகான சொத்துக்களை கட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த சொத்துக்கள் எந்த மூலத்தில் இருந்து எந்த விதத்தில் இருந்து சேகரிக்கப்பட்டன என்பது பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. ஒரு நாயை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் சாப்பிடுகிறது. அது சண்டை பிடித்து பறித்து சாப்பிடுகிறது. அது தன்னுடைய இனத்தவர்களை இரண்டால் குறைத்து சில நேரங்களில் கழிக்கும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பு அதாவது சம்பாத்தியம் இல்லாத மனிதன் ஒரு மிருகத்திற்கு ஒப்பானவன் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. சிலர் வாழ்வதே சாப்பிடுவதற்காக, இன்னும் சிலர் வாழ்வதே இன்பங்களை அனுபவிப்பதாக, இன்னும் சிலருடைய வாழ்வை மற்றவர்களை தொந்தரவு செய்வதிலே இன்னும் காணப்படுகிற வாழ்க்கைகள். நான் ஏற்கனவே சொன்ன இந்த மிருகத்திற்கும் இந்த மனிதனுக்கும் இடையில் எந்த வித்தியாசம் இருக்கிறது? பணத்தின் அடிமையாக இருக்கிறார், மனைவியின் அடிமையாக இருக்கிறார், தன்னுடைய பட்டம் பதவியின் பேரின் புகழின் அடிமையாக இருக்கிறார். இன்னொரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தின் அளவாக காப்பிடுவதும் அனுபவிப்பதுமாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மனிதனுக்கும் நிறுவனத்திற்கு வித்தியாசம் கிடையாது. அல்லாஹுக்காக சொல்லுகிறது போன்றும் அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன. அவர்கள் பயன்படுத்தி நல்ல மனிதன் பெறுவதில்லை, அவர்கள் அவற்றை பயன்படுத்தி நல்ல மனிதர்களாக மாறுவதில்லை. எனவே உலகத்தில் நாம் அவர்கள் மிருகங்களை ஒத்தவர்கள், அவர்களுக்கும் இந்த மிருகங்களில் வித்தியாசத்தில்லை என்று சொல்லியவர்கள் மிருகம் சொல்கிறான் இல்லை. மிருகங்களை உள்ளவர் மோசமானவர், மிருகங்களை உள்ளவர் தாழ்ந்தவர், இழிவானவர் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? மிருகங்களுக்கு கண்கள் இருக்கின்றன, மிருகங்களுக்கு காதுகள் இருக்கின்றன, மிருகங்களுக்கும் உள்ளங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் மனிதனுக்கும் அவை இருக்கின்றன. ஏன் மனிதனை மிருகங்களை உள்ளதன் மோகம் என்று சொல்ல வேண்டும்? மிருகங்களை படைத்திருப்பதன் நோக்கம் பிறகு மனிதனை படைத்திருப்பதன் நோக்கம் பிறகு மிருகங்களை படைத்திருப்பது மனிதனுக்கு சேவர்கள் என்பதற்காக, மனிதனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக, அவற்றினுடைய வட்டம் மிகவும் சிறிய வட்டம், குறுகிய வட்டம், வாழ்க்கையை அவற்றுக்கு பெரிய விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு படைத்தினருக்கும் உலகத்தில் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றன. வாழை மரம் வாழை குறையை கூடுகிறது, தென்னை மரம் தேங்காயை தருகிறது, பாக்கு மரம் வாக்கை தருகிறது, ஒரு ஆறு நீரை ஓடச் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. ஆட்டை படைத்திருக்கிறான் நிறைச்சியை கொடுக்க வேண்டியதற்காக, பாலை கொடுக்க வேண்டியதற்காக, செம்மறியாட்டை படைத்திருக்கிறான் மனிதனுடைய உடுப்பு தேவையை, அவர்களுடைய படுக்கை தேவையை நிறைவு செய்ய வேண்டியதற்காக, அல்லாவுடைய நிறுவனம் அவருடைய படைப்பினுடைய நோக்கத்தையான நிறுவனங்களிலோ மிக சரியாக நிறைவேற்றி கொண்டுதான் வருகின்றன. ஆனால் மனிதன் மாத்திரம் அவன் படைக்கப்பட்டவனுடைய நோக்கத்தை நிறைவு செய்யாமல், கரை கால் தெரியாமல் இந்த உலகத்திலே அகத்தையோ ஆணவத்தோடு மோசமான சம்பாத்தியத்தோடு சம்பந்தப்பட்டவனாக மற்றவர்களுக்கு சொந்த உள்ளவனாக வாழ்ந்துகிறான். அல்லாவின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுக்கைக்கு குறைந்து அல்லது ஐந்து வேளை பொங்கி முடித்ததற்கு பின்னால் குறைந்தது. என்னுடைய ரப்பு இந்த நிமிஷம் என்னுடைய உயிரை படித்துவிட்டால் அவனை சந்தோஷமாக சந்திப்பதற்கான ஒரு நிகழ்வுக்கான நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே அவன் கேள்வி கேட்பானே, உனக்கு நான் கண்ணை தந்தேன், காலை தந்தேன், உனக்கு நான் உலகத்தை தந்தேன், அறிவை தந்தேன், பணத்தை தந்தேன், செல்வாக்கை தந்தேன், இவற்றை பயன்படுத்தி நீ என்ன செய்தார்? இந்த உலகத்திலே மற்றவர்களை அழைக்கி ஒப்புவதற்கு பயன்படுத்தினாயா, அல்லது மற்றவர்களை தொந்தரவு செய்வதற்கு பயன்படுத்தினாயா, அல்லது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை மட்டும் வளர்ப்பதற்கு நீ பயன்படுத்தினாயா? அல்லது இந்த உலகத்தின் மக்கள் வாழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தினார்கள். நீ அம்மாவுடைய பாதையில் நீ பிறகு அவர்களுடைய உயர்ச்சிக்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய சேர்ப்பு நலனுக்காக நீ என்ன கஷ்டப்பட்டிருக்கிறார்? உன்னை நான் படைத்திருக்கிறது உனக்காக வேண்டி அல்ல, நான் மற்றவர்களுக்காக வேண்டி படைத்தேனே. நீ இப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து போயிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது நான் நீங்களும் என்ன பதிலை சொல்வதாக இருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி தேவைப்படுகிறது. நான் ஒரு சாமானியமானவன் அல்ல, நான் அல்லாஹு தாலாவால் இந்த உலகத்திற்கு ஒரு ஹலீபாவாக அனுப்பப்பட்டவன், ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவன். என்னிடத்திலே சின்ன பெரிய காரியங்களுக்காக வேண்டியும் அவன் விசாரிக்க இருக்கிறான். சமையாக யாராவது ஒருவர் ஒரு கடுகுப்பிரமாணமான அளவு அணுப்பிரமாணமான அளவு நன்மை செய்தாலே அதனையும் கண்டுகொள்வார், அணுப்பிரமாணமான அளவு தீமை செய்தால் அதனையும் கண்டுகொள்வார் என்று கோவானவி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு கண் திமிட்டலும் அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய உடம்பின் ஒவ்வொரு ஒரு லாங்குவேஜும் மற்றவர்களுக்கு பிரயோசனமானதாக சொல்லாததாக இருக்க வேண்டும். என்னுடைய நாவினால் நான் ஒழுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல், அவன் முதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ரசீப் அசீதால் எழுதப்படுகிறது என்று குமாரிலே சொல்கிறேன். எனவே எனக்கும் மிருகத்திற்கும் இடையிலே வித்தியாசப்படுகிறது. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு சமூக பொறுப்பாண்மையோடு வாழ இந்த உலகத்திலே இந்த உலகத்தை நோக்கி ஒவ்வொரு குறி, அதாவது மலையினுடைய உலகத்துக்கு அல்ல அனுப்புகிறானா இருந்தால் அதனை எங்கே அனுப்ப வேண்டும், எந்த இடத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடலோடு தான் அவன் அனுப்புகிறான். எந்த இடத்திலே சாலமுக்கம் இருக்க வேண்டும், உயரமுக்கம் எங்கே இருக்க வேண்டும், எந்த இடத்துக்கு காற்று வீச வேண்டும், எந்த இடத்திலே உடம்புகளை அதிகமாக பெருக்கி மனிதர்களை குழப்ப வேண்டும், குழப்புவதல்ல அவர்களை சோதிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டுதான் செய்து கொண்டிருக்கிறார். மதம் கடந்த திட்டமிடலை செய்து கொண்டிருக்கிறார். அம்ரா மதம் கடந்த திட்டமிடலை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார். நவீன விஞ்ஞானம் ஒரு கண்டுபிடிப்பை செய்திருக்கிறது. அதுதான் அந்த கண்டுபிடிப்பு அண்மை காலத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு வண்ணத்தை பூச்சி இருக்கிறது, அதனுடைய சிறந்த அடிப்புகளை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு தடவை இந்த பூமியிலே சிறகை அடிக்கின்ற பொழுதும், இந்த உலகத்திலே ஒவ்வொரு சிறகு அடிக்கின்ற பொழுதும் ஒரு மாற்றம் இந்த உலகத்திலே ஏற்படுகிறது. அது ஒரு நாளைக்கு எத்தனை கோடி தடவை தன்னுடைய சிறகுகளை அடிக்கிறது. அது ஒரு சாதாரணமான ஒரு படைப்பின் அல்லாஹ்வுத்தாலா எப்படி அதை படைத்திருக்கிறார்கள்? இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு வண்ணத்தை பூச்சியினுடைய சிறகடிப்பிற்கு கூட தாக்கம் இருக்கிறது என்றார், அர்த்தம் இருக்கிறது என்றார், காரணம் இருக்கிறது என்றார். மனிதர்களாக எங்களை இந்த உலகத்திலே படைத்து நீங்கள் இதனைத்தான் பேச வேண்டும், இதனை பேசக்கூடாது, இதனைத்தான் சிந்திக்க வேண்டும், இதனை சிந்திக்க கூடாது என்று சொன்னானே, நாங்கள் அவற்றை எந்த அளவுக்கு கவனத்தில் எடுக்கிறோம்? ஒரு மனிதன் பாதையில் நடந்து செல்லுகின்ற பொழுது அங்கு மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கின்ற ஒரு கல்லை ஒரு உள்ளை எடுத்து வீசுவதும் கூட சதப்பா என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாங்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு கவனம் எடுக்கிறோம்? நாங்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது பாதையிலே ஒரு புல் இருக்கிறது அல்லது ஒரு தரை படிந்த ஒரு இரும்பு துண்டு இருக்கிறது, நாங்கள் அதனை கண்டம் காணாமல் அதனை கடந்து செல்கிறோம். ஒரு உதாரணத்தை நான் என்று சொல்லுகிறேன், அது பல தடவை ஞாபகப்படுத்தப்பட்ட ஒரு உதாரணம். ஒரு கடல் வந்த ஒரு கரை வந்த ஒரு இரும்பு துண்டு பாதையில இருக்கிறது, நாம் அதனை பார்க்கிறோம், எமது காலையை ஒத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி நடந்து செல்கிறோம். ஆனால் அதனை அவரப்படுத்தவில்லை. என்ன நடக்கிறது? எங்களுக்கு பின்னால் ஒருவர் வருகிறார்,
அவர் சீனியாவின் அவருடைய கால் தெரியாத சூழ்நிலையிலே அதன் மீது வைக்கப்படுகிறது. அந்த கரைப்பட்ட இரும்பு அவருடைய காலை பலம் பார்க்கிறது. உடனடியாக அவர்களுக்கு கழுது வருகிறது, புண் வருகிறது, அவருடைய காலிலே அது ஒப்புகிறது, காலை வெட்ட வேண்டி வருகிறது. இரண்டு காலம் சில நேரம் சிந்திக்கப்படலாம், அவர் மூத்தாகிறார் என்று வைத்துக் கொண்டார். ஒரு சின்ன காரியத்தை நாம் செய்யாமல் விட்டதன் காரணமாக எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய அஞ்சலை இப்போது நான் என்று தீர்மானித்ததில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் செய்ய தவறிய ஒரு சின்ன காரியம் எவ்வளவு பெரிய ஒரு விளைவு, ஒரு மனிதனுடைய உயிரை கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு சென்றிருக்கிறது என்று நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஒரு சின்ன காரியம் ஈமானுடைய மிகவும் தரம் குறைந்த ஒரு விஷயம் 70 பகுதிகளாக ஈமான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே குறைந்த தரம் இமாமத்துல் அதா அன் தரீக், பாதையிலே கிடக்கக்கூடிய ஒரு கல்லை ஒரு முல்லை மனிதர்களுக்கு தொண்டவர்களுக்கூடிய ஒரு அம்சத்தை அகற்றுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம் ஏன் சிந்தித்து பார்க்கவில்லை? எங்களுடைய ஒவ்வொரு சின்ன பெரிய காரியத்திலும் அல்லாஹ்வுக்குரிய பெருமதி இருக்கிறது. அதுதான் வாழ்க்கையின் லட்சியம், வாழ்க்கையின் நோக்கம். நாம் படைக்கப்பட்டிருப்பது ஒரு பதராக, ஒரு சருகாக, ஒரு சூசாக அல்ல. எனக்கு அல்லாஹ் தஆலா தன்னை தந்தான், உறுப்புகளை தந்தான், சிந்திக்கின்ற ஆற்றலை தந்தான். ஒரு நாகரிகமாக வாழ்வதற்கும், படித்து வாழ்வதற்கும், நிர்மாண பணிகளிலே ஈடுபடுவதற்குமான ஆற்றலை தந்திருக்கிறானே. ஒரு உலகத்தில் இருக்கின்ற எல்லா சிருஷ்டிகளையும் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி அவற்றையெல்லாம் எனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தந்திருக்கிறான். அவன் தந்திருக்கிற நோக்கத்தோடு தான் விளையாடுவதற்கு அல்ல. குரங்கின் கையிலே கிடைத்த பூமாலை போன்றவற்றை பயன்படுத்த முடியாது. நாளை மறுநிலை விசாரிக்க இருக்கிறான். நாளை மறுநிலை எங்களுடைய வீடுகள் எங்களுக்கு முன்னால் விசாரித்து விதித்து காட்டப்படும். அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவான், என்னதான் நடந்துவிட்டது, சின்னது பெரியது எதனையும் விட்டு வைக்காமல் அது பதிந்திருக்கிறது என்று மனிதன் அந்தலாய்ப்பான். தன்னுடைய ஆத்திரத்தை, தன்னுடைய ஆவேசத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்துவதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. எங்களுடைய நாவினால் நாங்கள் மொழிகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், எனது உள்ளத்திலே எழுகின்ற ஒவ்வொரு சிந்தனையும் அல்லாஹ் தஆலாவால் வார்க்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன, மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான உலகத்தை விட்டு நாங்கள் போக வேண்டும். ஒரு நாள் ஒரு ஜனாதாவிடத்தில் செல்லப்படுகிறது. அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த ஜனாதாவை பார்த்து மோசமாக சதைக்கிறார்கள், மிக மோசமாக சதைக்கிறார்கள். அந்த ஜனாதாவுக்குரிய அவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் செய்த பாவங்களையும் அனுமதியங்களையும் பற்றி அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த மனிதன் இன்ன நல்ல காரியங்களை எல்லாம் செய்து வந்தான் என்று அவனுடைய நற்காரியங்களை எல்லாம் பட்டியல் போட்டுக் கொண்டே போகிறார். ஒரு ஜனாதா மோசமான ஜனாதா, இன்னொரு ஜனாதா நல்ல ஜனாதா. இந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொன்ன அந்த கூற்றுக்களை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாகி விட்டது கடமையாகி விட்டது என்று
சொன்னார்கள். ஆச்சரியமாக இருந்தது.
என்ன காரணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேள்வி கேட்கிறார்கள், தங்களுடைய சந்தேகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள்.
யார் ரசூலல்லாஹ், ஒரு ஜனாதா எடுத்து செல்லப்பட்டவர்கள்,
நீங்கள் அந்த ஜனாதாவை பற்றி நாங்கள் எல்லோரும் மோசமாக சொன்னோமே, அந்த நேரம் நீங்கள் கடமையாகி விட்டது என்று சொன்னீர்கள், என்ன அர்த்தம்?
ஆம் என்று சொல்லவில்லை.
நீங்கள் எல்லோரும் அந்த மனிதனை பார்த்து மோசமானவன் கெட்டவன் என்று சொன்னீர்கள். அந்த உங்களுடைய சாட்சியம் இருக்கிறது, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது, அதுதான் அந்த மனிதனை நரகத்துக்குரியவனாக மாற்றிவிட்டது. அவன் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டான், நரகம் அவனுக்கு கடமையாகி விட்டது என்று சொன்னார்.
உலகத்தில் வாழ்கின்ற பொழுது
கெட்டவனாக வாழ்வான், மற்றவர்களுக்கு தொந்தரவு உள்ளவனாக வாழ்வான், மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் வாழ்வான், மற்றவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்காமல் வாழ்வான், வட்டி எடுப்பது, லஞ்சம் எடுப்பது, ஏசுவது, கொலை செய்வது, போதை வசதிகளை கடத்தி கொண்டு வந்து மற்றவர்களுக்கு விற்று அதன் மூலமாக வயிறு வளர்ப்பது, இது மாதிரி காரியங்களிலே ஈடுபட்ட ஒரு மனிதனை நாங்கள் அன்றாடம் பார்க்கிறோம். அவனை பார்த்து சொல்லுவார்கள், உலகத்திலே இவன் சாவுவது இல்லையா என்று சொல்லுவார்கள். சில நேரங்களில் மோசமான வார்த்தைகளை கூட பார்ப்பார், இவன் நாசமாக போகட்டும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருந்தால் அல்லாஹு தஆலா அவனை கண்டித்து விட்டான் என்று சொல்லுவார், அவன் போக வேண்டியவன் தான் என்று சொல்லுவார். அப்படியான உலகத்து மக்களுடைய சாட்சியத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்கிறான், அதனை வைத்து அவனை நரகத்துக்குரியவனாக மாற்றுகிறான். உலகத்தில் இருக்கின்ற மக்கள் படுகின்ற அவஸ்தையை பார்க்கிறார். சிலர் படுகின்ற கஷ்டங்கள், அவருடைய பேச்சுக்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய கொடுக்கல் வாங்கல்கள், அவருடைய சமூக உறவுகளை பார்க்கின்ற பொழுது அவர்களால் இந்த உலகத்திலே எவ்வளவு கஷ்டம், அவருடைய பெயர் சொல்லப்பட்டாலே முகம் சுழிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படியான ஒரு ஜனாதாவாக அந்த ஜனாதா இருந்தது. எனவே கடமையாக விட்டது என்று சொல்லலாம் சொன்னார். மனிதர்களுடைய சாட்சியம் அல்லாஹ்வுடைய சாட்சியமாக அமையும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பெரிய நீதிமன்றத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அடுத்த ஜனாதா நல்ல ஜனாதா, அந்த மனிதனை பற்றி நல்லாக புகழ்ந்து சொன்னார்கள், கடமையாக விட்டது என்று சொல்லலாம் சொல்கிறார். அறிவி சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம். சிலர் நோக்காவிட்டால் கண்ணீர் விட்டு அழுவார்கள். மக்கள் உயிரோடு இருப்பவர்கள் தாங்கி கொள்ளாமல் அழுவார்கள். அந்த மனிதன் எவ்வளவு சமூக சேவை செய்தவர், அந்த மனிதன் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒளியேற்றி ஒரு மனிதன், அவன் ஒரு சாதாரண மனிதன், அவன் நேரத்தோடு போய்விட்டானே, யாவாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கதறி அழுவார்கள். லட்சக்கணக்கிலே அவருடைய ஜனாதாவிலே கலந்து கொள்வார்கள். இது போன்ற ஒரு மனிதனை நாங்கள் இந்த பிரதேசத்திலேயே காணவில்லையே என்று சொல்வார்கள். இவ்வளவு அந்த மனிதன் ஒரு ஏழையாக இருந்திருப்பான், சில நேரம் ஒரு பணக்காரனாக இருந்திருப்பான். ஏழையாக இருந்தால் அவனுடைய மனசு ஒரு பணக்கார மனிதன், அவன் காணுகின்ற மக்களுக்கெல்லாம் தன்னால் முடியுமான எல்லா உதவிகளையும் அவன் செய்திருப்பான். மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்ந்திருப்பான், மற்றவர்களுடைய முயற்சி தான் தன்னுடைய முயற்சி என்று வாழ்ந்திருப்பான். மற்றவர்களுடைய வீழ்ச்சியை பார்த்து அவனுக்கு தூக்கம் போக மாட்டார். தனது பக்கத்துக்காகவும் அவன் நல்ல முறையிலே வாழ்ந்திருப்பான். தன்னுடைய ஊரிலே அவன் ஒரு நடமாடும் புறானாக அவன் வாழ்ந்திருப்பான். அப்படியான மனிதர்களை நாங்கள் வரலாறு நிகழ்ந்து பார்த்தோம். ஒரு டிவி ஜாயாவை தனி ஆபோகப்படுத்துகிறோம், ஒரு சாதிப்படைத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம், ஒரு மசூத் ஆலிமை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம், ஒரு ஏழ்மை அசீசை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், டாக்டர் கலீல் என்று நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இவர்கள் எல்லோருக்கும் தங்களுக்காக வேண்டி பார்த்தவர்கள், அதனை உதவும் இந்த சமூகத்தின் முயற்சிக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள். மாற்றம் அதிகாரம் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம், நலீன் ஹாஜியார் என்று கேள்விப்படுகிறோம், தங்களுடைய பொதுக்களிலே நியாயமான அளவு கபூர் ஹாஜியார் என்று கேள்விப்படுவோம். நியாயமான அளவு சமூகத்தின் முயற்சிக்காக வேண்டி செலவு செய்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை அங்கீகரிப்பார். பெரும் தாயங்களை இந்த நாட்டிலே நாங்கள் பார்ப்போம், பெரும் சிந்தனையாளர்களை இந்த நாட்டிலே நாங்கள் பார்ப்போம், இன்னும் சிலருடைய பெயர் நாமம் உச்சரிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய பிழையான மோசமான நடவடிக்கைகளுக்காக ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தாரா பாதுகாக்கணும் சகோதரர். நாளை மறுபடியும் அல்லாஹ் தாரா இதே மாதிரி சில மனிதர்களை அல்ல எல்லா மனிதர்களையும் வலுக்கி மற்ற மனிதர்களை கேட்பான், உலகத்திலே வாழ்கின்றவர்கள் இந்த மனிதன் எப்படி உங்களோடு வாழ்ந்தார், இந்த மனிதனால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததா, ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா என்று கேட்பார். ஒரு மனிதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு நாள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார், உங்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் இல்லை அந்த மனிதன் அல்ல, காசு பணம் இல்லாதவன் அல்ல, உண்மையிலே வங்குரோத்துக்கார் வங்குரோத்துக்கார் யார் தெரியுமா, நாளை மறுமையிலே அவன் தொழுமையோடு வந்திருப்பான், நோன்போடு வந்திருப்பான், ஜக்காத்தோடு வந்திருப்பான், அவன் தொழுகையான அவன் நோன்பு பிடிப்பவன், அவன் ஜக்காத்து கொடுப்பவன், ஆனால் ஆனால் அதே நேரத்திலே அவன் மற்றவர்களுடைய சொத்துக்களை சாப்பிட்டிருப்பான், மற்றவர்களை கொலை செய்திருப்பான், மற்றவர்களுடைய மானத்தின் மரியாதையின் மீது அவன் அத்துமுறை செய்திருப்பான். எனவே அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படும், இந்த மனிதனுடைய நன்மைகளில் இருந்து எடுக்கப்பட்டு இந்த மனிதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும், இந்த மனிதனால் அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டும் கூட அவனுடைய கணக்கு வழக்கு தீர்க்கப்படவில்லை என்றால் அவர் உலகத்துக்கு வாழ்கின்ற பொழுது பெரும் பில்லாடியாக வாழ்ந்திருப்பான். அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலான உறவு நல்லா இருந்திருக்கும், அவன் தகத்துக்கு சொல்லுவான், ஐந்து நேரம் சொல்லுவான், விக்ரி செய்வான், எல்லாம் இருக்கும் மாஷா அல்லாஹ். அது தேவை, அது மனிதனுடைய அடிப்படையான தரவியத்துக்கு தேவை. ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பிரச்சினை நாம வாழ்ந்திருப்பான், மற்றவர்களுக்கு தொந்தரவாக வாழ்ந்திருப்பான். எனவே அவனுடைய நன்மைகளில் இருந்து இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அவனுடைய கணக்கு தீர்க்கப்படவில்லை என்றால் இன்னும் பாக்கி இருக்கிறது என்றால் இவனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமைகள் எடுக்கப்பட்டு இவன் மீது போடப்பட்டு சும்ம குறிக பின்னால் அதற்கு பிறகு அவன் நரகத்திலே வீசப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேசுகின்ற நானாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களாக இருக்கலாம். நாங்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களுடைய நோக்கம் என்ன, மிருகங்கள் போன்று வாழ்ந்துவிட்டு போவதா, அல்லது மனித வாழ்க்கை என்பது புனிதமானதா, அப்ப அத்திபுத்து மன்னமா கடத்தனாக்கும் அபத்தும் இல்லைனா நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நாங்கள் புனிதாக படைத்திருக்கிறோம் என்றும் நீங்கள் எங்களிடத்திலே நிறுத்தி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அத்திபுத்தும் அன்னமா கடத்தனாக்கும் அபத்தம், உங்களை நாங்கள் குருநாக விளையாட்டாக காரணம் இல்லாமல் படைத்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் எங்களிடத்திலே நிறுத்தி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அறிவி சகோதரர்களே, தெரியாது எத்தனை வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பது முக்கியம் அல்ல, வாழ்ந்த வருஷங்களும் எப்படி வாழப்பட்டது என்பதுதான் முக்கியம். சில இமாம்கள் இந்த உலகத்திலே 40 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார். இமாம் நவகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆனால் அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் அவற்றினுடைய பக்கங்களையும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு நாளைக்கு எத்தனையோ பக்கங்கள் என்று இருப்பார். ஏ சமுதாயத்துக்கு அறிவு ஜோதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிலர் 80-90 வருஷங்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். ஆனால் அவர்களால் அவர்களுக்கு என்ன பிரயோஜனம், அவர்கள் வாழ்ந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் என்று ஒரு மதிப்பீடு செய்து பார்த்தால் கேள்விக்கான பதிலை எப்படி அடையலாம், எத்தனை வருஷங்கள் வாழ்வோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்வோம் என்பதுதான் முக்கியம், எத்தனை பிள்ளைகளை பெற்றோம் என்பது முக்கியம் அல்ல, பெற்றெடுத்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஒரு சாதிமானவர்களாக உலகத்துக்கும் மறுமைக்கும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக உருவாக்க என்பதுதான் முக்கியம். எத்தனை ரசாயனத்துக்களை தொழுதோம் என்பது முக்கியம் அல்ல, சொந்த ரசாயத்துக்கள் எந்த அளவுக்குடன் உள்ளத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்தவிலேயே இஸ்லாத்தோடு சொல்லப்பட்டன என்பதுதான் முக்கியமானது. அல்லாஹ் நிலையாக நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், இந்த உலகத்திலே நான் பிறந்தேன், ஏன் பிறந்தேன், எதற்காக வேண்டி பிறந்தேன், என்னை ஒரு மிருகமாக ஒரு தென்னை மரமாக ஒரு பூச்சியாக ஒரு புழுவாக படைக்காமல் என்னை அல்லாஹ்வுத்தாலா மனிதனாக படைத்து இந்த உருவத்திலே இந்த உலகத்திலே நடமாட விட்டானே, அதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, விசாரணை இல்லாமல் இந்த வாழ்க்கை முடிவடையுமா, நிச்சயமாக முடிவடைய மாட்டார்கள். சமனாக்கி விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய வெகுமதி கிடைக்கும், குற்றவாளிகளுக்கு அவர்களுடைய தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நீதிமன்றம் எந்த ஒரு வக்கீலுக்கும் லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து பொய்யை சொல்லி பேச வைக்க முடியாத நீதிமன்றம், நீதிபதிகளுக்கெல்லாம் பெரிய நீதவான் நாளை மறுமையிலே வர இருக்கிறான். ஜிங்களே மனிதர்களே, நாங்கள் எல்லா வேலைகளையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு உங்களுக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்குவோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ்வுத்தாலா. அவனுக்கு இந்த பிரபஞ்சத்திலே கோடிக்கணக்கான வேலைகள் இருக்கின்றன, நிமிஷத்துக்கு நிமிஷம் வினாடிக்கு வினாடி அவன் வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி இருந்தும் கூட எங்களுடைய விசாரணைக்காக வருவானே, ஏன் அது வருகிறான், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருந்ததா என்று பார்ப்பதற்கு, மிசான் ஹசனா கணக்கிறதா என்று பார்ப்பதற்கு, தீமை தராசு எங்கே போகிறது என்று பார்ப்பதற்கு அவன் வருவான். அவனுக்கு அறிவிருக்கிறது, அவனுக்கு சக்தி இருக்கிறது, அவன் பார்ப்பதற்கான தகுதியை கொண்டவனாக இருக்கிறான். அருகே சகோதரர்களை பெரியார்கள், எங்களுக்காக வேண்டியும் வாழ வேண்டும், மற்றவர்களுடைய நலனுக்காக வேண்டியும் உலகத்திலே அல்லாஹ்வை திருப்தி எதிர்பார்த்து வாழ வேண்டும். தொந்தரவாக வாழக்கூடாது, தொந்தரவாக பிரச்சனையாக இந்த உலகத்திலே வாழ்வது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லி காட்டுகிறார், சிலருடைய வாழ்க்கை அவர்கள் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் மௌத்தாக போவதோடு முடிவடைகிறது. பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். அவர் அப்படி சொல்லுகின்ற பொழுதும் எங்களுக்கு ஆச்சரியம் வரலாம், அப்படித்தானே பிறக்கின்ற பொழுதும் அவன் ஆரம்பிக்கிறது, அவன் மௌத்தாகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது தானே, வேறு என்ன வாழ்க்கை என்று நினைக்கலாம். அவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, நீ ஒரு கொள்கைக்காக வேண்டி வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக வேண்டி வாழ வேண்டும். அப்படி நீ வாழ்ந்தால் இந்த உலகம் எப்போது ஆரம்பிக்கிறதோ அன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, எப்போது இந்த உலகம் முடிவடைகிறதோ அன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. நீ இறந்து போவாய், இறந்து போனாலும் இந்த உலகம் நிலைக்கும் காலமில் நாம் நீ இந்த உலகத்திலே நிலைத்திருப்பதாகத்தான் கணிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அப்படித்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் அவருடைய சகல அமல்களும் நிறுத்தப்பட்டுவிடும், துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனால் மூன்று விஷயங்களை தவிர அவன் விட்டு செல்கின்ற பயன்மிக்க அறிவும் பகுதி, இரண்டாவது சதப்பத்தும் ஜாரியா நீடித்து நினைக்கக்கூடிய தர்மம், மூன்றாவது பலமும் சாலிக்கும் எதோமும் அவனுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சாலிகான பிள்ளை. இந்த மூன்றையும் விட்டு செல்பவர்கள் கபிலே இருந்தாலும் அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அறிவும் பணம் பிள்ளை செல்வம் இந்த மூன்றையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திவிட்டு போனால் கபிலே நிம்மதியாக இருக்கலாம் மாத்திரமல்ல, மலக்குகளுடைய சகவாசம் கிடைக்கும், ஜோதி பிரகாசித்துக் கொண்டிருக்கும், அங்கு எந்த ஒரு பாம்பும் எந்த ஒரு ஜின்னும் எந்த ஒரு சைத்தானும் அங்கு வரமாட்டாது. அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு தொந்தரவாக வாழ்ந்து விட்டு போனான், சாலை இல்லாத பிள்ளையை உருவாக்கி விட்டு போனான், தன்னுடைய அருமை மற்றவர்களை மடத்துவதற்கு பயன்படுத்தி விட்டு போனார், தன்னுடைய பணத்தை விற்பனையில் செய்துவிட்டு போனார், மற்றவர்களை மோசமானவர்களை காப்பாற்றுவதற்காக வந்து பயன்படுத்தி விட்டு போனார், அந்த பணம் மாற்றமாக அமைந்துவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. கடைசியாக குர்ஆனுடைய வசனத்தை இல்லத்திற்கு ஞாபகப்படுத்துவோம். இன்னல் அபரார நிச்சயமாக நல்லடியார்கள் நாளை மறுமையிலே அவர்கள் சிறந்த நீரூற்றுக்களிலிருந்து நீரை படிக் கொண்டிருப்பார்கள். தாங்கள் விரும்புகின்ற இடத்திலெல்லாம் அந்த நீர் துணைகளை அவர்களால் எடுத்துக் கொள்ள முடியும். உலகத்தில் வாழ்ந்த நேரம் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வாழ்ந்தவர்கள், தங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை சரியாக நிறைவேற்றியவர்கள். நாளை மறுமை இருக்கிறதே, அது மிக கடுமையான பயங்கரமான நாள். அந்த நாளை பயந்து வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, தங்களிடத்திலே இருந்த உணவை மிஸ்கீன்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அந்த உணவின் மீது அவர்களுக்கு விருப்பம் இருந்தும் கூட மிஸ்கீன்களுக்கு கொடுப்பார்கள், யத்தீம்களுக்கு கொடுப்பார்கள், கைதிகளுக்கு கொடுப்பார்கள். கொடுக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், இன்னமா நுத்தமுக்கும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போடுவது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்துத்தான். நாங்கள் நிச்சயமாக உங்களிடமிருந்து கூலியையோ அல்லது நன்றிகளையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. முகத்தை சுழிக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் முகத்தை சுழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமை நாளை நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர்கள் சமூக சேவையில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி அவர்கள் தான் அபுதாரர்கள், நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். வல்ல அல்லாஹு தஆலா இம் அனைவரையும் இந்த அபுதாரர்கள் எனப்படக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்ப்பானாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்காக கவலைப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருளத்தை மாற்றம் எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாதவர்களாக, மற்றவர்களுக்கு விடுக்கண்களை விளைவிக்காதவர்களாக, சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.